சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை பரவியிருக்கு. என்ன அப்படின்னா, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து காலமாயிட்டாங்க. இந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துகிட்ருக்கோம். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி இளைஞர்கள் கடைசி வரைக்கும் அவரோட வாழ்நாள் ஃபுல்லும் இதைத்தான் வலியுறுத்தி வந்துட்டு இருந்தார். இளைஞர்கள் வந்து நாட்டோட சொத்து, வருங்காலம் இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறதுனால அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி நாட்டோட முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கிற அளவுக்கு அவங்களோட திறனை வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு சீரிய எண்ணத்தோடு அப்துல் கலாம் அவர்கள் வந்து தனது இறுதி நாட்கள் கடைசி மூச்சு வரையும் அதற்காக தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. இந்த ஒரு நாளில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை பரிமாறிக்கிறது ஒரு மன நிறைவை ஏற்படுத்துன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து தொடர்ந்து கூர்ந்து கலாம் அவர்களோட நடவடிக்கைகளை நான் கவனித்து வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு பரிச்சயம் கிடையாது. இருந்தாலும் பிரமிப்பான ஒரு விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால், நான் இப்போ வந்து அறிவியல் துறையில் இருக்கேன். என்னை வந்து அறிவியலை நோக்கி இழுத்து வந்ததற்கு காரணமும் திரு அப்துல் கலாம் அவர்கள் நான் வந்து தெளிவாக என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகம் நான் முதல் முதலில் படித்தது. நான் படித்து உணர்ந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஏழை குடும்பம். ஏழை குடும்பம்ங்கிறது வந்து இன்றைக்கி எல்லா தலைவர்களும் ஏழைகளை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஏழையோட கஷ்டம் நஷ்டங்கள் வந்து ஒரு ஏழைக்கு தான் தெரியும். அந்த வகையில் அவர் ஒரு ஏழையாக வாழ்ந்துரு. சின்ன வயது நாட்களில் அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து ரொம்ப துயரங்கள் அதிகம். அந்த இன்னல்கள்லாம் தாண்டி கல்வி அறிவு பெற்று ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை அவர் அளித்திருக்காரு. மிக உயரிய பதவிகளில் வகித்த நமது கலாம் அவர்கள் விட்டு சென்ற பாடங்கள் மிகவும் அதிகம். இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்களுக்கு வந்து அது உந்து சக்தியாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் வந்து அதை பின்பற்றணுங்கிறது தான் அவரோட ஆசையும். கண்டிப்பாக அதை வந்து வரும் நாட்கள் நாங்களாம் செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் கம்மி தான். என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அதாவது மனிதனாக பிறந்தவங்க வந்து ஒவ்வொருத்தவருக்கும் திறமைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து நிறைய இடத்துல அது வந்து சொல்லப்படவில்லை, நிறைய பேர் இன்னும் புரிஞ்சிக்காமே இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், மனிதன் பிறவி எல்லாத்துக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது. அதை தெரிந்து கொண்டு நம்மளை வந்து பக்குவப்படுத்தி திறமைகளை வளர்த்து கொண்டு நமது வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நம்மளால் ஆன நல்ல விஷயங்களையும் கொண்டு சேர்க்க முடியுங்கிறது கலாம் அவர்கள் சொன்ன பாடம். தொழில்நுட்ப வளர்ச்சியில் தான் வந்து நாட்டோட முன்னேற்றம் அடங்கியிருக்குங்கிறதுனால அந்த ஒரு கருத்தை வந்து எல்லா கூட்டங்கள்லையும் வலியுறுத்தி சென்றிருந்தாங்க. 2002 ஆம் ஆண்டுலேருந்து 2007 ஆம் ஆண்டு வரை நம்ம இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து வைத்து கொண்ட இலக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இளைஞர்களை குறிப்பாக குழந்தைகளை வந்து அதிக அளவில் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடுறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு, அதை வந்து தன்னோட கடமையில் மிகப்பெரிய கடமையாக வைத்துக்கிட்டாங்க. பார்த்திங்க அப்படின்னா, அவர் பதவிக்காலம் வகித்த நாள் முதல் தனது இறுதி மூச்சு வரை, கடைசியாக வந்து மேகாலயா மாநிலத்தில் வந்து ஐஐஎம் கல்வி நிறுவனத்தில் உரை நிகழ்த்த போகிற இடத்துல மேடையில் பேசிகிட்ருக்கிறப்பயே சரிந்து விழுந்துட்டாக சொல்கிறாங்க. கடைசி இறுதி மூச்சு வரையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் சந்தித்ததிலே அவர்களோட வாழ்க்கை கழிந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப எளிமையாக அடுத்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் அவங்களோட வாழ்க்கையை அமைத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கல. இளைஞர்களுக்கு வந்து சில உறுதிமொழிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக அப்துல் கலாம் அவர்களை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய கருத்துக்களை நன்கு சிந்தித்து ஆராய்ந்து அவர் சொன்ன வழிமுறைகளை நமது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்காக சில உறுதிமொழிகள் வந்து அவர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ வாசிக்கிறேன். உனக்குள் ஒரு அரும்பெரும் சக்தி உள்ளது. உனக்குள் ஒரு அரும்பெரும் சக்தி உள்ளது. அதில் வெற்றி எண்ணத்தை வளர்த்து உன் சக்தியால் வெற்றி அடைந்து தீர வேண்டும். உனக்குள் ஒரு அரும்பெரும் சக்தி உள்ளது. அதில் வெற்றி எண்ணத்தை வளர்த்து உன் சக்தியால் வெற்றி அடைந்தே தீர வேண்டும். இது வந்து ஒரு முதல் உறுதிமொழி. ரெண்டாவது வந்து, ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் சொல்லும் பாடங்களை அன்றைய இரவே படிக்க வேண்டும். இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன பாடங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து அன்றைக்கே நாம் வீட்டில் வந்து மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறாரு ரெண்டாவது உறுதிமொழி. மூணாவது வந்து, அறிவு பெட்டகமாக திகழும் உன் ஆசிரியர்களின் வாழ்வு முறையை தெரிந்து அவர்களை மதித்து நடக்க வேண்டும். ஆசிரியர்கள் தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி. அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க வந்து மாணவர்கள்ட்ட வந்து தாங்கள் பெற்ற அறிவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்க வந்து மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டியவங்க. அதனால் அவங்கள வந்து மதித்து நடக்கணுங்கிறாரு. மூன்றாவது வந்து, பெற்றோர்களிடம் இருந்து நல்லொழுக்கத்தை கற்க வேண்டும். இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து எளிமையானவர், ஏழை மக்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர், கல்விக்கெல்லாம் நிறைய உதவி. 1991 வந்து தன்னோட பதவி ஓய்வு பெற்றப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு வந்து பென்ஷன் சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து வந்தது, நிறைய பணம் வந்தது. இப்போ அவங்க உதவியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படாது, அதனால் இந்த பணத்தை வந்து ஏழைகளுக்கு கல்விக்காக ஏதாச்சும் சமூக நலனுக்காக நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலவு செய்கிறதுக்காக தனியாக தன்னோட நண்பர்கள் கலந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த நல்ல பண்புகள்லாம் அவருக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அவங்க அப்பா மூலியமாகவும் அவங்க அம்மா மூலியமாகவும் பெற்றோர் மூலியமாக தான் அவருக்கு வந்தது. அதை தான் அவர் வந்து நம்மளுக்கும் சொல்ல வராரு. பெற்றோர்களிடம் இருந்து நல்லொழுக்கத்தை கற்க வேண்டும். நீ பெற்ற அறிவை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அடுத்த உறுதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்கிறதே கிடையாது. இப்போ உனக்கும் கீழே இருப்பவர் கோடின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்கிறாரு. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம படித்தோம் அப்படின்னு நினச்சா நம்ம தான் மேதாவி, எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்காமல் உனக்கு என்ன விஷயம் தெரியுதோ தெரியாதவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன், அவங்களோட வாழ்க்கையும் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்னால அவங்களோட வாழ்க்கை முறையை அமைந்துக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீ கற்றதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடு அப்படி சொல்கிறாரு. நீ வெற்றி பெற்று மற்றவர்கள் வெற்றியும் கொண்டாடி மகிழ வேண்டும். நீயும் வெற்றி பெறணும், அதே மாதிரி அடுத்தவர்கள் வெற்றி பெறதையும் நீ கொண்டாடி மகிழ வேண்டும் அப்படின்றாரு. இது ஏன் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி வந்து நிறைய சமுதாயத்தில் நடந்துட்டுருக்கு. ஒருத்தன் ஏதோ ஒரு தேர்விலையோ அல்லது ஏதோ ஒரு வெற்றி அடைந்துட்டான் அப்படின்னா அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாக பார்க்குற ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பங்களிப்பு தேவை. நீ வெற்றி பெற்ற மாதிரி எல்லோரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து உன் மனசுக்குள்ளார இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. உன் வீட்டில் ஒரு சிறு நூலகம் அமைத்து தினமும் 30 நிமிடமாவது புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன லைப்ரரி வைத்து ஒரு 30 நிமிஷம் படிக்கணும் அப்படின்றாரு. எல்லாரும் வந்து படிப்பு அறிவை வளர்த்துக்கணும். அப்படின்னா தான் வந்து சிந்தனை ஆற்றல் வந்து பல விதத்தில் பல கோணங்களில் ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பல கோணத்தில் வந்து நாம் பார்க்க முடியும். அதுக்காக நம்மளோட வாசிப்பு அறிவை வளர்த்துக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிறு நூலகம் நம்ம அமைச்சுக்க வேணும். நூலகம்ங்கிறது வந்து எந்தெந்த துறைகளில் நம்மளுக்கு விருப்பம் உடையதோ அது மாதிரியான புத்தகங்கள் நம்ம வாங்கி ஒவ்வொரு நாளும் வாசிப்பை வந்து நம்ம வளர்த்துக்கணும், வாசிக்கணும், கட்டாயமாக வாசிக்கணும் அப்படின்றாரு. பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. இது சொன்ன மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு உறுதிமொழியாக நம்ம எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறதுனால தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் நம்மளை சாதிக்க முடியல. தோல்வி மனப்பான்மையே நம்மளை வந்து மிகப்பெரிய நோய் மாதிரி உருவாகி பல வெற்றி செயல்களை வந்து செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. அதனால் பிரச்சனையை கண்டு நீ பயந்து ஓடாத, எதிர்த்து நின்று பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நீ உன்னோட இந்த ஆற்றலை வளர்த்துக்கிட்டேன்னா வெற்றி வந்து தன்னால் வந்துடும். விடாமுயற்சியோடு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படி சொல்லி உறுதிமொழி, இந்த உறுதிமொழிகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும் அப்படி சொல்லி கலாம் அவர்கள் மாணவர்களுக்காக சொன்னது. இது இந்த ஒரு உறுதிமொழியை அவர் இறந்த நாள் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துறதுங்கிறது வந்து மானசீகமாக இந்த மாதிரியான அவர் சொன்ன கருத்துக்களை வந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறது தான் உண்மையான அஞ்சலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா இளைஞர்களும் தயவுசெய்து அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.